அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையில் இருந்து முழங்கும் தமிழோசை. ஏப்ரல் மாதம் 8 புதன்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் எல் ஆர் ஜெகதீசன். இன்றைய தமிழோசில் முதலில் செய்தியறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கத்தில் ஆந்திராவின் திருப்பதி வனப்பகுதியில் கொல்லப்பட்ட தமிழ்நாட்டைச் சேர்ந்த 20 பேரில் 7 பேரின் அடையாளம் தெரிந்திருக்கும் நிலையில் அவர்களின் குடும்பத்தவரின் கருத்துக்கள்.
எனக்கு என்ன தகவல் கொடுத்தாங்க அம்மா, என் குழந்தை மேஸ்திரி வேலைக்கு வந்தான், வந்த குழந்தைய சந்தாய் கேசில போட்டு பிடிச்சாருந்துங்க, தள்ளி விட்டு நெகிரி புத்தூருக்கு நேரா இஸ்திரி வந்து என் பிள்ளைங்களை கொலை செய்துட்டாங்களே, அரசாங்கம் இல்லாத நாடு இது.
ஆந்திராவில் நடந்த இந்த என்கவுண்டர் கொலைகளை எதிர்த்து தமிழ்நாட்டில் நடந்த ஆர்ப்பாட்டங்கள் குறித்த செய்திகள்.
இந்த முதலாளி வந்து இந்த செம்மரக்கட்டையில கடத்துற முதலாளி ஆந்திராவை சேர்ந்தவர், இவங்க அப்பாவே வெறும் கூலிகள், வறுமைக்காக வேலைக்கு போன கூலிகள் தான் இவங்க. இதே காட்டுக்குள்ள ஒரு 20 புலியை சுட்டு போட்டிருந்தா இன்னைக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனையா அது வெடிச்சிருக்கும், இன்னைக்கு மத்திய அரசு எவ்வளவு கவனம் செலுத்திருக்கும்.
இந்தியாவில் செயற்படும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களுக்கு நிதி வழங்கும் பன்னாட்டு அமைப்புகள் மீது இந்திய அரசு தனது பிடியை இறுக்கி வருவது குறித்த செய்தி, மீள் குடியேற்றம் தொடர்பில் இலங்கை வவுனியாவில் நடந்த ஆர்ப்பாட்டம் குறித்த செய்திகள் ஆகியவற்றை கேட்கலாம். செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் இளைய தம்பி தானந்தா மற்றும் சார்ஸ் பீட்டர்.
எய்டனின் தெற்கு துறைமுகத்தை முற்றுகையிட்டு கைப்பற்றும் புதிய தாக்குதல்களை யமனின் கிளர்ச்சியாளர்கள் ஆரம்பித்திருப்பதாக அறிவிக்கப்படுகிறது. யமன் அரசாங்கத்தின் கோட்டை என கருதப்பட்ட எய்டனின் மத்திய மாவட்டத்திற்குள் முன்னேறியிருக்கும் ஹவுதீஸ் எனப்படும் ஷியா முஸ்லீம் கிளர்ச்சியாளர்கள் உள்நாட்டு இராணுவத்தினருடன் மோதல்களில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அப்பகுதியில் பல வீடுகள் தீக்கிரையாகியுள்ளன. பள்ளிகளின் ஒலிபெருக்கிகள் கிளர்ச்சியாளர்களுக்கு எதிராக அனைவரையும் எழுச்சி கொள்ளுமாறு அழைத்த வண்ணம் இருக்கின்றன. கடந்த நாட்களில் இடம்பெற்ற வீதி சண்டைகள் அங்குள்ள மக்களின் நிலையை பேரழிவிற்கு உள்ளாக்கியிருக்கிறது.
ஏமன் நாட்டின் கடற்கரை நகரான ஏதன் கடற்பரப்புக்கு 2 போர்க்கப்பல்களை ஈரான் அனுப்பியுள்ளது. கொள்ளையர்களிடமிருந்து தமது நாட்டு கப்பல்களை பாதுகாக்கும் நோக்கிலேயே இந்த 2 கப்பல்களும் அங்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக ஈரானிய கடற்படை தளபதி ஒருவரை மேற்கோள் காட்டி செய்திகள் தெரிவிக்கின்றன. ஈரானின் இந்த நடவடிக்கையினால் அப்பகுதியில் பெரும் பதற்ற நிலை அதிகரிக்கும் என்று செய்தியாளர்கள் கூறுகிறார்கள். இதேவேளை ஏமனில் இருக்கும் சியா கிளர்ச்சியாளர்களுக்கு ஈரான் உதவுகிறது என்று பரந்துபட்ட அளவில் நம்பப்படும் சூழலில் அந்த கிளர்ச்சியாளர்களுக்கு எதிரான கூட்டுப்படை நடவடிக்கையை சவுதி அரேபியா தலைமையேற்று நடத்துகிறது. சவுதி முன்னெடுக்கும் இராணுவ நடவடிக்கையானது இப்பிரதேசத்தில் ஈரானின் செல்வாக்கை தடுக்கும் நோக்குடன் முன்னெடுக்கப்படுவதாக பார்க்கப்படுகிறது.
தாக்குதல்களுக்கு உள்ளாகியிருக்கும் டமஸ்கஸில் உள்ள யாமுக் அகதிகள் முகாமில் சிக்கியிருக்கும் மக்களின் நிலை குறித்த கவலைகள் அதிகரித்து வருகின்றன. அங்குள்ள நிலை குறித்த வரைபட விளக்கம் ஒன்றை பிபிசி வழங்கியிருக்கிறது. ஒருவேளை உணவிற்கே கூட அங்குள்ளவர்கள் சிரமப்படுவதாகவும், பலத்த உணவு தட்டுப்பாடு அங்கு இருப்பதாகவும் தொலைபேசி ஊடாக தொடர்பு கொண்ட செயற்பாட்டாளர் ஒருவர் தெரிவித்திருக்கிறார். இஸ்லாமிய அரசு கிளர்ச்சியாளர்கள் முகாம் நோக்கி முன்னேறி உள்ளக ஆயுததாரிகளோடு மோதல்களை ஆரம்பித்ததை அடுத்து அங்கிருந்த மருத்துவர்கள் தப்பித்து விட்டதாகவும், குடிநீரை பெற்றுக்கொள்ள முடியாமல் இருப்பதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். சமூக செயற்பாட்டாளர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், முக்கிய ஆபத்தாக தற்போது எழுந்திருப்பது சிரிய அரசாங்கத்தின் வகை தொகை அற்ற குண்டு தாக்குதல்களே என்று கூறியிருக்கிறார்.
ரஷ்யாவுக்கும் கிரேக்கத்துக்கும் இடையிலான இருதரப்பு வர்த்தக உறவு பெரிய அளவில் வளர வேண்டும் என்று ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் தெரிவித்துள்ளார்.
Совсем недавно Россия была ведущим торгово-экономическим партнером Греции, занимала первое место.
ரஷ்யாவுக்கு விஜயம் செய்துள்ள கிரேக்க பிரதமர் அலெக்சுடனான கலந்துரையாடலின் பின்னரே புட்டின் இந்த கருத்தை தெரிவித்துள்ளார். கிரேக்கம் நிதி நெருக்கடியில் சிக்கி தவிக்கும் வேளையில் அதிலிருந்து நாட்டை மீட்பதற்காக ஐரோப்பிய ஒன்றிய தலைவர்கள் கொடுத்து வரும் அழுத்தத்தை சமன் செய்வதற்காக இந்த பயணம் என்று ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். இதேவேளை யுக்ரைன் விவகாரத்தில் ரஷ்யாவின் தலையீட்டுக்காக அந்த நாட்டின் மீது ஐரோப்பிய ஒன்றியம் பல தடைகளை விதித்துள்ள சூழலில் கிரேக்கத்திலிருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்வதற்கு ரஷ்யா விதித்திருந்த தடை தளர்த்தப்படக்கூடும் எனும் சமிச்சையை ரஷ்யா வெளியிட்டுள்ளது. ரஷ்யாவின் இந்த சமிச்சையானது ஐரோப்பிய ஒன்றிய தலைவர்கள் எரிச்சலடைய செய்யும் என்று கருதப்படுகிறது.
இஸ்லாமிய அரசு கிளர்ச்சியாளர்களின் பிடியில் இருந்த 200க்கும் அதிகமான யாசிதி இன பழங்குடி மக்களை அந்த அமைப்பு விடுவித்திருப்பதாக வடக்கு ஈராக்கில் இருந்து கிடைக்கும் செய்திகள் தெரிவிக்கின்றன. விடுவிக்கப்பட்டவர்கள் அனைவருமே முதியவர்களாகவோ அல்லது நோயுற்றவர்களாகவோ இருப்பதாக தெரிய வருகிறது. கடந்த ஜனவரி மாதத்திலும் கிளர்ச்சியாளர்கள் தம்மால் பிடித்து வைக்கப்பட்டிருந்த 1 தொகுதி மக்களை விடுவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. கடந்த ஆகஸ்ட் மாதம் இஸ்லாமிய அரசு கிளர்ச்சியாளர்கள் தமது கிராமங்களை தாக்கியதை அடுத்து 1000க்கணக்கான யாசிதி இன மக்கள் விரட்டி அடிக்கப்பட்டார்கள். பல நூற்றுக்கணக்கான யாசிடி மக்களை கொன்றொழித்த இஸ்லாமிய அரசு கிளர்ச்சியாளர்கள் அந்த மக்களின் சமய நம்பிக்கைகள் தொடர்பில் வெறுப்பு கொண்டிருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான யாசிடி மக்கள் தற்போதும் கிளர்ச்சியாளர்களால் சிறைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அவர்களில் பெண்களும் சிறுமிகளும் பாலியல் அடிமைகளாக விற்கப்படுகிறார்கள்.
இன்றைய செய்தியரங்கத்தில் முதலில் இந்திய கண்ணோட்டம். ஆந்திராவில் திருப்பதி வனப்பகுதியில் கொல்லப்பட்ட தமிழ்நாட்டைச் சேர்ந்த 20 பேரில் 7 பேரின் அடையாளம் தெரிந்திருக்கும் நிலையில் அவர்களின் குடும்பத்தவரிடம் அவர்களின் சடலங்கள் கையளிக்கப்பட்டிருக்கின்றன. மற்ற 13 பேரின் அடையாளம் இன்னமும் தெரியவில்லை என்று காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். இது தொடர்பான இன்றைய நிகழ்வுகளை தொகுத்து தருகிறார் திருப்பதியில் இருக்கும் பிபிசி செய்தியாளர் முரளிதரன்.
ஆந்திர மாநிலம் திருப்பதியை அடுத்துள்ள வனப்பகுதியில் செவ்வாய்க்கிழமையன்று சுட்டுக் கொல்லப்பட்டவர்களில் 7 பேர் ஆந்திர மாநில எல்லையில் கைது செய்யப்பட்டு பிறகு வனப்பகுதிக்கு அழைத்துச் செல்லப்பட்டு சுட்டுக் கொல்லப்பட்டதாக அவர்களது உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஆந்திர மாநில வனப்பகுதியில் செம்மரம் கடத்தியவர்கள் என்று குற்றம் சாட்டப்பட்டு சேஷாச்சலம் வனப்பகுதியில் செவ்வாய்க்கிழமையன்று சுட்டுக் கொல்லப்பட்டவர்களின் உடல்கள் திருப்பதியில் உள்ள ரூயா அரசு தலைமை மருத்துவமனையில் புதன்கிழமையன்று பிரேத பரிசோதனை செய்யப்பட்டன. கொல்லப்பட்டவர்களின் உறவினர்களை கண்டறியும் பணியில் ஆந்திர மாநில காவல்துறையினருடன் இணைந்து தமிழக காவல்துறையினரும் ஈடுபட்டிருந்தனர். இந்த நிலையில் இன்று மதியம் 2 மணியளவில் கொல்லப்பட்டவர்களில் 7 பேரது உறவினர்கள் மருத்துவமனைக்கு வந்து சேர்ந்தனர். இவர்கள் 7 பேரும் திருவண்ணாமலை மாவட்டம் கண்ணமங்கலத்தில் உள்ள அர்ஜுனாபுரத்தைச் சேர்ந்தவர்கள் என்று அவர்கள் தெரிவித்தனர். திங்கட்கிழமை என்ற பிற்பகலில் ஆந்திராவில் கூலி வேலை செய்வதற்காக திருவண்ணாமலையிலிருந்து 8 பேர் பேருந்தில் புறப்பட்டதாகவும் ஆந்திர மாநிலத்தில் உள்ள நகரி என்ற இடத்தில் ஆந்திர காவல்துறையினர் இவர்களில் 7 பேரை பேருந்தில் இருந்து இறக்கி கைது செய்ததாகவும் மீதம் இருக்கும் ஒருவர் தப்பி வந்து தங்களிடம் தகவல் அளித்ததாகவும் அர்ஜுனாபுரத்தைச் சேர்ந்த மூர்த்தி என்பவர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார்.
எங்கள் ஊர்ல இருந்து வந்தவங்க கூலி வேலைக்குன்னு வந்தவங்க 8 பேர். 8 பேர்ல ஒருத்தர் ரிட்டர்ன் ஆக வேண்டாங்க. 7 பேர் வந்து நகரி பக்கம் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அரெஸ்ட் பண்ணி இட்டுன்னு வந்துட்டாங்க. ஆனால் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு வந்து கூட வந்த ஒரு ஆள் வந்து எங்களுக்கு அங்கே தகவல் சொல்லிட்டாரு. ஆனால் மறுநாள் காலையில் வந்து என்கவுண்டரில் போட்டு தள்ளிட்டு தான் வந்து எங்களுக்கு தகவல் சொல்லி மொத்தமே வந்து போட்டோ காமிச்சு போலீஸ்காரங்க வந்து காமிச்சு பார்த்தா எங்களுக்கு இதுமாதிரி இறந்துட்டதாக தெரியும். ஆனால் அரெஸ்ட் பண்ணாங்கன்றது தான் எங்களுக்கு வந்து தகவலாக இருந்தது. ஆனால் இவங்க வந்து மொத்த பேருமே வந்து காட்டில் கொண்டு போய் மரம் வெட்டி கொண்டுட்டு தான் சொல்கிறாங்க சார். ஆனால் உண்மையிலே வந்து மரம் வெட்டி கொள்ளவே இல்லை. அரெஸ்ட் பண்ணி இன்னும் போனாங்க அநியாயமாக உயிரை வந்து சாவடித்து என்கவுண்டர் பண்ணி கொண்டு போய் தான் சார் காட்டில் போட்டிருக்காங்க. தமிழக அரசுக்கு வந்து இது வந்து நீதி விசாரணை தேவை சார்.
மரம் கடத்தும் போது தடுக்க வந்த காவல்துறையை தாக்கியதால் இந்த தொழிலாளர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டதாக காவல்துறையினர் கூறுவது தவறான தகவல் என்று கொல்லப்பட்டவர்களின் உறவினர்கள் தெரிவித்தனர். இதுகுறித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் சரியான இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரினர். கொல்லப்பட்ட முனுசாமி என்பவரின் உடலை பெற்றுக்கொள்ள வந்த அவரது தாயார் தன் மகன் கூலி வேலைக்காகவே ஆந்திரா வந்ததாக தெரிவித்தார்.
எனக்கு என்ன தகவல் கொடுத்தாங்க அம்மா, என் குழந்தை மேஸ்திரி வேலைக்கு வந்தான். வந்த குழந்தைய சந்தாய் கேசில் போட்டு பிடிச்சாருந்தங்க தங்கி விட்டு நெகிரி புத்தூருக்கு நேரா இஸ்திரி வந்து என் பிள்ளைங்களை கொலை செஞ்சுட்டாங்க. அரசாங்கம் இல்லாத நாடு இது.
முனுசாமியின் சகோதரி லட்சுமி என்பவரும் தன் சகோதரர் இதற்கு முன்பாக மரம் கடத்துவது போன்ற செயல்களில் ஈடுபட்டதில்லை என்று கூறினார்.
கூலி பாடகை கூலிக்காக ஆசை காட்டி மோசம் பண்ணிட்டு வந்தாங்க. மறுபடியும் அப்படி பஸ்ல இருந்து வரும்போது இஷ்டு போட்டு கொலை பண்ணிட்டாங்க.
என்ன வேலைக்குன்னு கூப்பிட்டு வந்தாங்க?
என்ன வேலைக்குன்னு கூப்பிட்டு வந்தாங்க. சப்ளை வேலைன்றாங்க, கட்ட வட்டம்னாங்களாம். எந்த வேலைன்னு தெரிஞ்சு முடியாது. எங்களுக்கு எதுவுமே தெரியாது. என் தம்பி இப்பதான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்தானே. என் தம்பி இப்பதான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்தான். எப்பவுமே வந்தது கிடையாது.
இன்று காலையில் கொல்லப்பட்டவர்களின் உடல்கள் வைக்கப்பட்டிருக்கும் மருத்துவமனையின் முன்பாக ஆந்திராவைச் சேர்ந்த மனித உரிமை அமைப்புகள் ஆர்ப்பாட்டம் நடந்த பின்னணி குறித்து மனித உரிமை அமைப்புகள் பல கேள்விகளையும் எழுப்பியுள்ளன. கொல்லப்பட்டவர்களுக்கு அருகில் கிடந்த மரங்கள் மிக பழையவையாக இருப்பதை சுட்டிக்காட்டி கேள்வி எழுப்புகிறார் மக்கள் கண்காணிப்பகத்தைச் சேர்ந்த வழக்கறிஞரான பாஸ்கர்.
இது கண்டிப்பா முழுக்க முழுக்க அப்பட்டமான ஒரு போலி என்கவுண்டர்ன்ற ஒரு விஷயத்த வந்து தெரியுது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, ஏற்கனவே சுட்டு கொண்டு வந்து போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து இதை சுட்டதா வந்து சொல்றாங்க. எங்களுடைய அனுமானத்தினுடைய அடிப்படையில் அங்கு வெட்டப்பட்டிருக்கிற அந்த ரெட் சாண்டல் அந்த செம்மர கட்டைகள் பாத்தீங்கன்னாக்கா, அது ஏற்கனவே வேற குட குடோன்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. ஏற்கனவே பிடிச்சதெல்லாம் க்ரைம் நம்பரெல்லாம் எழுதியிருப்பாங்க, அதெல்லாம் செதுக்கி எடுத்துகிட்டு வந்து போட்டு ஒரு ட்ராமா மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. அதனால் முழுக்க முழுக்க 20 உயிர்கள் சார், ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை.
இது தவிர கொல்லப்பட்டவர்கள் அனைவரும் மார்பிலும் தலையிலும் சுட்டுக் கொல்லப்பட்டிருப்பது, அவர்களது உடலில் கடுமையான காயங்கள் இருப்பது ஆகியவை பெரும் சந்தேகத்தை எழுப்புவதாக மருத்துவமனைக்கு வந்த மனித உரிமை ஆர்வலர்கள் குற்றம் சாட்டினர். தவிர தப்பி ஓடியதாக கூறப்படுபவர்களில் ஒருவர் கூட கைது செய்யப்படாதது ஏன் என்றும் அவர்கள் கேள்வி எழுப்பினர். இதற்கிடையில் கொல்லப்பட்டவர்களின் குடும்பம் ஒவ்வொன்றுக்கும் தலா 3 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கப்படும் என தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. கொல்லப்பட்டவர்களின் உடல்களை அவர்களது சொந்த ஊருக்கு எடுத்துச் செல்ல தமிழக அரசு வாகனங்களையும் ஏற்பாடு செய்தது. திருப்பதி காவல்துறையுடன் இணைந்து பணிகளை மேற்கொள்வதற்காக IG மஞ்சுநாதா தலைமையில் காவல்துறை குழு ஒன்றும் சற்று முன்பாக திருப்பதி வந்து சேர்ந்தது. 7 பேரின் உறவினர்களே தற்போது உடல்களை பெற்றுச் செல்ல வந்திருக்கும் நிலையில் மீதம் இருப்பவர்களின் உறவினர்களையும் கண்டறிந்து அவர்களை திருப்பதிக்கு அழைத்து வரும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன.
திருப்பதியில் இருக்கும் நமது செய்தியாளர் முரளிதரன். இதேவேளை இந்த கொலைகள் போலி என்கவுண்டர் என்று குற்றம் சுமத்தியிருக்கிறார் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவரும் திருப்பதி தொகுதியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சிந்தா மோகன். இதுகுறித்து BBC தமிழோசியிடம் அவர் பேசிய போது,
I went to the site. I saw the actually they were killed in Chandragiri, near Chandragiri, 10 kilometers away from the site. And they were brought to that place. There is no bloodshed there.
சம்பவம் நடந்த இடத்திற்கு நான் நேரில் சென்றிருந்தேன். அந்த இடத்தை நான் நன்கு சுற்றி பார்த்தேன். கொல்லப்பட்டவர்கள் அங்கே கொல்லப்படவே இல்லை. சம்பவம் நடந்த இடத்திலிருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் சந்திரகிரிக்கு அருகில் அவர்கள் எல்லாம் கொல்லப்பட்டு அந்த இடத்திற்கு கொண்டு வந்து போடப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் கொல்லப்பட்டதாக சொல்லப்படும் இடத்தில் இரத்த அடையாளங்கள் எதுவுமே இல்லை. அது மட்டுமல்ல, அவர்கள் சடலங்களுக்கு பக்கத்தில் இருந்த செம்மர கட்டைகள் எல்லாமே பழைய கட்டைகள், அருகில் இருந்த செம்மர கிடங்கிலிருந்து கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. அதனால்தான் அந்த கட்டைகளில் எண்கள் எல்லாம் இருக்கின்றன. கொல்லப்பட்டவர்கள் ஏழைகள், தலித்துகள். இந்த சம்பவம் முழுவதும் ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடுவின் அனுமதியுடனேயே நடத்தப்பட்டிருக்கிறது. காரணம், அவர் சம்பவம் நடந்த அன்று திருப்பதியில் இருந்திருக்கிறார். அவர்தான் என்கவுண்டர் செய்வதில் பேர் பெற்ற காந்தாராவிடம் இவர்களை கொல்லும்படி உத்தரவிட்டவர். காட்டில் ஒரு பறவை இறந்தாலே அதை கையாள்வதற்கென்று தனி சட்டப்பிரிவு இருக்கிறது. ஆனால் 20 மனிதர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இதுவரை இப்படி நடந்ததே இல்லை. இது முழுக்க முழுக்க போலி என்கவுண்டர். நான் ஒரு மருத்துவர். பிரேத பரிசோதனை முதல் அனைத்துமே எனக்கு தெரியும். நான் அனைத்து சடலங்களையும் நேரில் பார்த்தேன். அதில் ஒரு சடலத்தின் தலையில் மூளை வெளியில் தெரித்து வந்திருக்கிறது. அது துப்பாக்கியால் சுடப்பட்டு வந்ததல்ல, அரிவாளால் தலை வெட்டி பிளக்கப்பட்டிருக்கிறது. அவர்களின் கைகள் கட்டப்பட்டிருக்கின்றன. காட்டில் நுழைபவர்களை கொல்வதற்கு தனக்கு அனுமதி வேண்டும் என்று காந்தாராவ் கேட்டிருந்தார். அந்த அனுமதியை பெற்று அவர் இந்த கொலைகளை செய்திருக்கிறார். இந்த விவகாரத்தை ஒரு மாவட்ட வருவாய்த்துறை அதிகாரியை கொண்டு விசாரிக்க முடியாது. அதற்கான சட்ட அறிவு அவருக்கு போதாது. இதுகுறித்து ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதியை கொண்டு விசாரிக்க வேண்டும். அந்த நீதிபதியும் கூட ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்தவராக இருக்கக்கூடாது. இங்கு செய்யப்படும் பிரேத பரிசோதனைகளின் மீதும் எனக்கு நம்பிக்கை இல்லை. மாவட்ட ஆட்சியரும் அரசும் இதில் மிகப்பெரிய அழுத்தம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்றார் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவரும் திருப்பதி தொகுதியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சிந்தா மோகன். ஆந்திராவில் நடந்த இந்த என்கவுண்டர் கொலைகளை எதிர்த்து தமிழ்நாட்டில் இன்று நடந்த ஆர்ப்பாட்டங்கள் குறித்த தகவல்களை தொகுத்து தருகிறார் ஜெயக்குமார் சுதந்திர பாண்டியன்.
தமிழகத்தில் சென்னை உள்ளிட்ட சில முக்கிய பகுதிகளில் இன்று புதனன்றும் ஆந்திர அரசாங்கத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் போராட்டங்கள் நடைபெற்றன. சென்னை தீநகர் பகுதியில் அமைந்துள்ள ஆந்திரா கிளப் முன்பாக நாம் தமிழர் இயக்கம் சார்பிலும், திருப்பதி தேவஸ்தானத்தின் கிளை முன்பாக தந்தை பெரியார் திராவிட கழகம் சார்பிலும் இன்று ஆர்ப்பாட்டங்கள் நடந்தன. குறிப்பாக ஆந்திர அரசாங்கம் தொடர்பு பட்டிருக்கும் இந்த வழக்கின் விசாரணையை மத்திய அரசின் புலனாய்வுத் துறையான CBI செய்ய அனுமதிக்க வேண்டும் என்கிற கோரிக்கைதான் பிரதானப்படுத்தப்பட்டு வருகிறது. இது தொடர்பில் ஆந்திர கிளப் முன்பாக போராட்டத்தை முன்னெடுத்த நாம் தமிழர் கட்சியின் தலைவர் சீமானிடம் கேட்ட பொழுது,
இதுல என்னன்னா இந்த முதலாளி வந்து இந்த செம்மரக்கட்டையில கடத்துற முதலாளி ஆந்திராவை சேர்ந்தவர். இவங்க அப்பாவி வெறும் கூலிகள், வறுமைக்காக வேலைக்கு போன கூலிகள் தான் இவங்க. இப்ப அந்த அந்த இந்த இதே காட்டுக்குள்ள ஒரு 20 புலியை சுட்டு போட்டிருந்தா இன்னைக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனையா அது வெடிச்சிருக்கும். இன்னைக்கு மத்திய அரசு எவ்வளவு கவனம் செலுத்திருக்கும். அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் ஐயா சந்திரபாபு நாயுடு வந்து கொடுக்கும்போது அவங்க வந்து கடத்தலில் ஈடுபட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. கடத்தல்ல அந்த கடத்தல்காரனுக்கு இவங்க கூலியா இருந்திருக்காங்க. கடத்தல ஈடுபட்டவன் எங்கேயோ இருக்கிற அந்த முதலாளியை கைது செய்யாம இவங்க அப்பாவியில சுட்டுக் கொள்றது எந்த வழியில நியாயம்? உடனடியா அதுக்கு ஒரு வருத்தம் தெரிவிக்கணும். ஒரு சின்ன வருத்தம் கூட ஆந்திர அரசு தெரிவிக்கல. நான் இந்த மாதிரி நடந்துருச்சு தவறு, எதிர்காலத்தில் இது போல நடக்காம நாங்க பார்த்துக் கொள்ளுவோம் அப்படின்னு ஒரு இது கூட இல்லை. அப்ப எங்களுக்கு வந்து தமிழர்கள் நாங்க என்ன நினைப்போம், நமக்கு கேட்க ஒரு ஆள் இல்லைங்கிறதுனால இது செய்யறாங்க அப்படிங்கறது ஒரு கோபம் வருது. அப்ப இங்க எவ்வளவு ஆந்திராவை சேர்ந்தவர்கள் எவ்வளவு பாதுகாப்பா எங்க நிலத்துல வாழ்றாங்க, நாங்க எவ்வளவு பெரிய பதவிகளை எல்லாம் கொடுத்து அவங்களை அழகு பாக்குறோம். ஆமா, அத அதுக்கு ஆனா எங்க மக்களை இப்படி அப்பாவிகள் இப்படி சுட்டு போடுறது வந்து எவ்வளவு வருத்தத்தையும் காயத்தையும் ஏற்படுத்துது. இதை வெளிப்படுத்தத்தான் இந்த அறவழி போராட்டத்தை ஜனநாயக முறையில நாங்க ஆர்ப்பாட்டம் முற்றுகை இப்படி இந்த போராட்ட வடிவங்களை செய்து கொண்டு வரோம். இப்ப மத்திய புலனாய்வு விசாரணைக்கு அது வந்து ஏற்கனும், அதுக்கு அனுமதிக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா மெத்தனம் காட்டுது, அதை கடத்தி விட பாக்குதுன்னா நான் மேலும் மேலும் போராட்டங்கள் வெடிக்கும்
என்றார் நாம் தமிழர் கட்சியின் தலைவர் சீமான். இதேபோல் தந்தை பெரியார் திராவிட கழகம் சார்பிலும் சென்னையில் போராட்டத்தை முன்னெடுத்த அக்கட்சியின் வடக்கு மண்டல அமைப்பாளர் அண்ணாமலையிடம் பேசிய போது,
இது எதுக்காக பண்ணா திருப்பதி தேவஸ்தானத்தை தந்தை பெரியார் திராவிட கழகத்தின் சார்பாக இன்னைக்கு மாலை 3:30 பெரியார் ஒரு முற்றுகை போராட்டம் பண்ணோம். இந்த முற்றுகை போராட்டம் ஏன் பண்ணோம்னா இங்க இருக்கக்கூடிய அன்னைக்கு முள்ளிவாய்க்காலில் தமிழர்கள் சுட்டுக் கொண்டார்கள், இன்னைக்கு ஒட்டு தமையை ஆந்திராவில என்கவுண்டர்ல 20 சுட்டுக் கொண்டது வன்மையை கண்டிக்கத்தக்கது. அப்படி சுடப்பட்ட கூட்ட போலீஸ் சுட வேண்டும் என்றாலும் கூட அரசு விதிப்படி சட்டப்படி முழங்காலுக்கு கீழே சுடலாம், ஆனால் அவர்கள் சுடப்பட்டவர்கள் எல்லாம் மாருக்கு மேல இருக்கிறது, அவருக்கு உடம்பில் அடித்த காயங்கள் பல இடங்களில் இருக்கிறது, எல்லாருக்கும் மாருவுக்கு மேல்தான் கொண்டிருக்கு. என்கண்டும் பண்ணும்போது சில தொழில்கள் தப்பிச்சு ஓடும்போது முதுகுல யாருக்குமே காயமே இல்லையே, முழங்காலுக்கு கீழே யாருக்குமே காயம் இல்லையில. சில பேர் திட்டமிட்டு ஆந்திராவில் உள்ள செம்மர கடத்தல் முதலாளிகளை காப்பாற்றுவதற்காக அப்பாவி தமிழர்களை என்கவுண்டர் பண்ணியிருக்காங்க. இதை வன்மையை கண்டித்துதான் இந்த போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டம் நாளை இப்ப பள்ளி விடுமுறையா இருக்கிறதால் மாணவர்கள் இந்த போராட்டத்தை எடுக்கவில்லை. நாளைக்கும் பல மாவட்டங்களில் எங்க அமைப்பு சார்பாக இன்னைக்கு 7 இடங்களில் போராட்டம் இருக்கு. புதுவையில போராட்டம் நடந்திருக்கு, கோவை, திருப்பூர், மற்ற பகுதியிலும் எங்க பெரியார் திராவிட போராட்டம் பண்ணிருக்கு
என்றார் திராவிட கழகத்தின் வடக்கு மண்டல அமைப்பாளர் அண்ணாமலை. இதற்கிடையே இன்று இதே விவகாரம் தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கிடம் விளக்கம் அளித்த ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு, கடத்தல் கும்பல் நடத்திய தாக்குதலை சமாளிக்க ஆந்திர காவல்துறை நடத்திய எதிர் தாக்குதலில் தான் இந்த சம்பவம் நடைபெற்றுள்ளதாக தெரிவித்துள்ளார் என்று செய்திகள் தெரிவிக்கின்றன. மேலும் ஆந்திர காவல்துறையிடமிருந்து பெறப்பட்ட முதல் கட்ட அறிக்கையை அடிப்படையாக கொண்டே சந்திரபாபு நாயுடுவின் விளக்கங்கள் அமைந்துள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஆந்திர மாநில அரசிடமிருந்து இந்த சம்பவம் தொடர்புடைய விவரமான அறிக்கை ஒன்றை விரைவாக தங்களிடம் தாக்கல் செய்ய மத்திய அரசு கோரியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மனித உரிமைகளுக்காக குரல் கொடுத்து வரும் லாப நோக்கமற்ற தன்னார்வ தொண்டு நிறுவனமான அம்னிஸ்டி இன்டர்நேஷனல் இந்தியாவும் இந்த விவகாரம் தொடர்பில் சுயாதீன விசாரணைக்கு வலியுறுத்தியுள்ளது.
ஜெயக்குமார், சுந்தர பாண்டியன். அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
தமிழோசை நிகழ்ச்சிகள் குறித்து உங்கள் கருத்துக்களை எமது இணையதளமான bbctamil.com மூலமாகவும், தபால் மூலம் எழுதும் நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற உள்ளூர் முகவரிக்கும் எழுதலாம்.
இந்திய கண்ணோட்டம் தொடர்கிறது. தொடர்ந்து மோசமான மோதல்கள் நடந்து வரும் ஏமனில் சிக்கியிருந்த ஒரு தொகுதி இந்தியர்களை பாகிஸ்தானின் கடற்படையினர் மீட்டு இந்தியாவுக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். அந்த வகையில் இன்று மாலை இந்தியா திரும்பிய கோவையைச் சேர்ந்த மைக்கேல் ஜோசப் சாமுவேலிடம் அங்குள்ள நிலவரங்கள் குறித்து கேட்டார் டெல்லி செய்தியாளர் ஜெயக்குமார் சுந்தர பாண்டியன்.
நான் 2.5 இயர் அங்கே தான் வேலை பண்றேன். அப்புறம் என்ன ஆச்சு, ஒரு சைட்ல அலுவத்தி சியா கவர்மெண்ட் அங்கே ரூல் பண்ணியாச்சு, அங்கே ப்ராப்ளம் நடத்திருக்கு. அப்புறம் ஒரு சைடு அல்கைதா கூட கேப்சர் பண்ணியாச்சு. அப்புறம் ஒரு சைடு மிலிட்ரி கூட இருக்கு. இப்போ யாருக்கு தெரியாது மிலிட்ரி யார் பக்கத்தில் இருக்கு, அல்கைதா இருக்கு. அந்த மாதிரி ரொம்ப பயம் ஆயிப்போச்சு. இட்ஸ் டூ மச் ப்ராப்ளம் அண்ட் ஃபியர். சம் ஆஃப் த பாகிஸ்தானி நேவி எனக்கு தே ஹேவ் டூக் அஸ் ஆன் சாட்டர்டே. அப்புறம் கராச்சி ரீச் ஆயிடுச்சு. அப்புறம் எனக்கு இந்தியன் கவர்மெண்ட் அங்கேயும் வந்திருக்கு ஃப்ரம் இஸ்லாமாபாத். அது மாதிரி அது நான் பாகிஸ்தானி ஏர்வேஸ்ல நான் இங்க டெல்லியில வந்திருக்கேன்.
நீங்க வந்து அங்கிருந்து மீட்கப்படுறதுக்கு இந்திய அரசாங்கத்தை ஏன் நீங்க உதவியை கேட்கல, எதனால வந்து பாகிஸ்தான் அரசாங்கத்துடைய உதவியோட நீங்க திரும்ப வேண்டிய சூழ்நிலை வந்தது?
எமர்ஜென்சில இந்தியன் கவர்மெண்ட் கிட்ட கேட்டாச்சு. அத தில்பாக் சிங் இல்ல என்ன சொல்லியாச்சு, இப்போ அந்த முகல்லா எல்லாமே அல்கைதா கேப்சர் பண்ணியாச்சு, இப்போ அங்கே இந்தியன் ஷிப் வர முடியாது. ஸோ அத மாதிரி நேவி ஷிப் வந்திருக்கு பாகிஸ்தான் ஆளுக்கு எடுக்க வந்திருக்கு. அத டைம்ல நம்ம போர்ட் யூஸ் பண்ணிருக்கு, என்னோட கம்பெனி போர்ட். அத டைம்ல என்னோட அரவுண்ட் டோட்டல் 30 people என்னோட கம்பெனியில பிரிட்டிஷ் எல்லாமே, என்னோட இந்தியன் ஆள் டோட்டல் 11 people.
பாகிஸ்தானுக்கு திரும்பினது பிறகு அந்த நாட்டில் எத்தனை நாள் தங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது?
ஒன்லி 24 hour விசா கொடுத்துருக்கு பாகிஸ்தான். ஏன் இமர்ஜென்சி இவாக்குவேஷன் இருக்குல்ல, அந்த மாதிரி 24 hour விசா நேற்று ஈவினிங் வந்திருக்கு.
இந்தியாவுக்கு திரும்பின பிறகு நீங்க வந்து உங்க சொந்த ஊருக்கு திரும்புறதுக்கான நடவடிக்கைகளை வந்து எந்த அரசாங்கம் ஏற்றிருக்கு? இப்போ நீங்க எங்க இருக்கீங்க?
இப்போ எல்லாமே எனக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் எல்லாமே சப்போர்ட் பண்ணிட்டு விஐபி கெஸ்ட்ல வந்துருக்கு, என்ன ரிசீவ் பண்ணிட்டு மூணு ஆள் சென்னை போயிட்டு இருக்கேன். நான் கோயம்புத்தூர், நான் நாள் காலையில கோயம்புத்தூர், எல்லாமே அரேஞ்ச்மெண்ட், ஃப்ளைட் டிக்கெட் எவ்ரி திங் தமிழ்நாடு கவர்மெண்ட். நான் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர். அப்புறம் நான் 24/20 வெளியே ஊர் தான் வேலை பண்ணிட்டு இருக்கேன். இதை முன்னாடி நான் லிபியால, அப்புறம் இப்போ 2.5 வருஷம் இங்கே யமன்ல வேலை பண்ணிட்டு இருக்கேன்.
உங்களோட நண்பர்கள் வேற யாராவது இதுல பாதிக்கப்பட்டிருக்காங்களா? அவங்க இன்னும் அங்க சிக்கி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா?
சிட்டில எல்லாமே தமிழ்நாடு ஆள் இருக்கு, பட் எல்லாமே இப்போ காலியாச்சு, எல்லாமே எவாக்குவேட் பண்ணியாச்சு.
இன்னைக்கு இந்திய அரசாங்கத்துடைய மீட்பு பணிகள் வந்து நிறைவு பெற்றுதா சொல்லிருக்காங்க. இந்த நிலையில வந்து அங்க வேற யாராவது ஒரு சிலர் அங்க சிக்கி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா?
தெரியாது, பட் நான் யமன் ஆயில் ஃபீல்ட்ல இருக்க அது ஆளுக்கு தெரியும். பட் சிட்டில என்ன, எனக்கு சிட்டில வெளியா போக முடியாது, கம்பெனி எனக்கு அலோவ் பண்ண மாட்டேங்க. பிகாஸ் நான் எல்லாமே எக்ஸ்பேட்ரியேட் கவுண்ட் ஆகுது, வெளியூர் கார் அது மாதிரி எனக்கு வெளியே மார்க்கெட்ல போக முடியாது. வெளியே இருக்கோ தெரியாது, பட் எல்லாமே இந்தியன், மோஸ்ட்லி தே கேம் அவுட்.
ஏமலிலிருந்து இன்று மாலை இந்தியா திரும்பிய கோவையைச் சேர்ந்த மைக்கேல் ஜோசப் சுவாமிவேலின் செவ்வியுடன் இந்திய கண்ணோட்டம் நிறைவேறுகிறது. அடுத்து இலங்கை செய்தி ஒன்று. தமிழகத்திற்கு அகதிகளாக இடம்பெயர்ந்து சென்று தாயகம் திரும்பி வந்து வவுனியா சிதம்பரம் அகதி முகாமில் நீண்ட காலமாக வசித்து வருகின்ற இடம்பெயர்ந்த மக்கள் இன்று வவுனியா கச்சேரிக்கு எதிரில் ஆர்ப்பாட்டம் ஒன்றை நடத்தியிருக்கிறார்கள். இதுகுறித்த செய்தியை தருகிறார் வவுனியாவில் இருக்கும் செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கையின் வடக்கே வவுனியா சிதம்பரபுரம் நலன்புரி நிலைய காணிகளை அங்குள்ள மக்களுக்கு பிரித்து கொடுப்பதற்கு விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என வடமாகாண முதலமைச்சர் விக்னேஸ்வரன் அவர்கள் உறுதியளித்திருக்கின்றார். இந்த உறுதிமொழியை அடுத்து இன்று வவுனியா அரசு செயலகத்திற்கு எதிரில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்த சிதம்பரபுரம் நலன்புரி நிலையத்தைச் சேர்ந்த மக்கள் தமது ஆர்ப்பாட்டத்தை கைவிட்டு சென்றுள்ளனர். தமிழகத்திற்கு அகதிகளாக இடம்பெயர்ந்து சென்று தாயகம் திரும்பி வந்து வவுனியா சிதம்பரபுரம் அகதி முகாமில் நீண்ட காலமாக வசித்து வருகின்ற இடம்பெயர்ந்த மக்கள் தமக்கு காணிகள் வழங்கப்பட வேண்டும் என கோரி இன்று வவுனியா கச்சேரிக்கு எதிரில் ஆர்ப்பாட்டம் ஒன்றை நடத்தியிருந்தார்கள். 20 வருடங்களுக்கு மேலாக சிதம்பரபுரம் அகதி முகாமில் வசித்து வருகின்ற சுமார் 200 குடும்பங்கள் தாங்கள் மீள்குடியேறச் செல்வதற்கு சொந்த காணிகள் இல்லையென்றும் சிதம்பரபுரம் அகதி முகாம் அமைந்துள்ள காணியை பகிர்ந்து தங்களுக்கு வழங்கி அங்கேயே தங்களை குடியேற்ற வேண்டும் என கோரி வருகின்றனர். இந்த மக்களின் நிலைமைகளை வடமாகாண சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் சத்தியலிங்கம், முதலமைச்சர் விக்னேஸ்வரன் மற்றும் மாகாண சபை உறுப்பினர்கள் நேரடியாக சந்தித்து அவர்களின் தேவைகள் கோரிக்கைகள் குறித்து ஏற்கனவே கேட்டறிந்திருக்கின்றார்கள். எனினும் இந்த மக்களின் காணி பிரச்சினைக்கு தீர்வு எதுவும் காணப்படவில்லை.
25 வருஷமா 189 குடும்பங்கள் சிதம்பரபுரம் அகதி முகாமில் இருக்கிறோம். இன்று வரைக்கும் எங்களுக்கு வீடோ காணியோ எதுவும் தந்தது இல்லை. கச்சேரியாலையோ இல்லை எம்பிமாரோ வந்து எங்களுக்கு இந்த தாரம் இந்த தாரன்னு ஒரு சீட் மட்டும் காட்டுவாங்க. இந்த உங்களுக்கு கச்சேரிக்கு காணி சரி வந்துட்டு உங்களுக்கு இத்தனையாந்த கதி காணி தாரம், இத்தனையாந்தது வீடு தாரம் என்று சொல்றாங்க. வழியே இன்று வரைக்கும் ஒருத்தரும் கச்சேரியால வந்து பாக்கல.
நானும் சிதம்பரத்தில் முகாமில் தான் இருக்கிறேன். இருந்து கல்யாணம் முடிஞ்சு என்ன எந்த பொடியானது 18 வயசாச்சு. இது வரைக்கும் என்ன காணியே தரையிலையா கேட்டதுக்கு இந்த அவங்களுக்கு சரி எல்லாம் முடிஞ்சு முடிஞ்சுன்னு சொல்றாங்க. எல்லாம் ஒன்றும் தராங்கல்ல, ஒரு எம்பி மாதிரி வராங்கல்ல, அதில் 100 ஏக்கர் காணி இருக்கு. 188 குடும்பத்துக்கு ஒரு தரலாம் தானையா. வீட்டில் படுத்துட்டு நிலாவை பார்க்கலாம் அப்படி நிலைமையில இருக்கிறாங்க. வீட்டில் நிம்மதி இல்லை, வீட்டுக்கெல்லாம் பாம்பு பூச்சி படம். நேற்று ஒரு 18 வயசு பிள்ளைக்கு பாம்பு கடிச்சிருந்த ஹாஸ்பிட்டல் இருக்காங்க. ஒரு தரம் ஒன்றும் செய்யறாங்களே இல்லை. எங்களுக்கு
காணி தாரம் அரசியல்வாதியில இருந்து எல்லாரும் வந்து எங்களுக்கு சொல்லி இருக்கணும். கூட்டம் வச்சு அதுல கதைச்சு உங்களுக்கு நாங்க உடனடியாக அந்த தீர்வு காணுவோம். இன்று வரைக்கும் அது முடிவடையவே இல்லை. சுவாமிநாதன்ல இருந்து சகலருக்கும் நாங்கள் கொடுத்த நாங்கள் அவரோட நேரடியா போய் கதைச்ச நாங்க. அவர் அதை தாண்டி குளம் வந்தார். வந்த நேரம் அவரோட வந்து நாங்க கதைச்ச நாங்க மனு கொடுத்த நாங்க அவர்கிட்ட. அவரும் சொன்னார் புதன்கிழமை உங்களுக்கு அதுக்கேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும். ஆனா இன்று வரைக்கும் அடுத்த புதனும் வந்துட்டு இன்னும் எங்களுக்கு முடிவு தரையில. அதற்கு பிறகுதான் நாங்கள் முடிவெடுத்து இந்த போராட்டத்திற்கு வந்த நாங்க
என ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருந்தவர்கள் தெரிவித்தனர். ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு இருந்தவர்களின் பிரதிநிதிகளை தமது அலுவலகத்திற்கு அழைத்து பேசிய வவுனியா அரசாங்க அதிபர் பந்துல ஹரிச்சந்திர அவர்கள் சிதம்பரபுரம் அகதி முகாம் காணியை அங்குள்ள மக்களுக்கு பகிர்ந்தளிக்குமாறு அரசாங்கம் உத்தரவிட்டால் ஒழிய தன்னால் அந்த காணிகளை வழங்க முடியாது என தெரிவித்திருக்கின்றார். இதனையடுத்து வடமாகாண சுகாதாரத்துறை அமைச்சருடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தமது போராட்டம் மற்றும் கோரிக்கைகள் குறித்து தெரிவித்ததாக போராட்டத்தில் கலந்து கொண்டிருந்தவர்களில் ஒருவராகிய தாண்டவராஜன் பஞ்சலிங்கம் அவர்கள் தெரிவித்தார்.
சத்தியலிங்கம் அவர்கள்ட்ட நாங்கள் எங்களோட விஷயத்தை சொல்லியிருந்த நாங்கள் போன் மூலமாக அறிவிச்ச நாங்கள் உடனே அவர் புனர்வாழ்வு அமைச்சருக்கும் எங்களுடைய முதலமைச்சருக்கும் அறிவிச்சு அந்த முதலமைச்சர் மேல்குடியீடு அமைச்சர் சுவாமிநாதன் அவர்களோட கதைச்சு எங்களுடைய பிரச்சனை தொடர்பாக தீர்மானம் எடுத்து எங்களுக்கு அங்கிருந்த ஒரு பெக்ஸ் மூலம் தகவல் அனுப்பியிருந்தார். நாங்கள் உங்களுக்கு ஒரு மாசத்துக்கு இடையில அல்லது 10 நாளுக்கு இடையில உங்களுக்கு ஒரு காணி முடிவை பெற்றுத்தரம் என்று சொல்லி அறிவிச்சிருந்தார். அதை அடுத்து நாங்கள் எங்களுடைய மக்கள் அனைவருமாக எங்களுடைய போராட்டத்தை நிறுத்தி எங்களுடைய இடங்களுக்கு நாங்கள் வந்துட்டோம்.
தாண்டவராஜன் பஞ்சலிங்கம் அவர்கள் இதேவேளை யாழ்ப்பாணம் சுன்னாகம் நிலத்தடி நீர் விவகாரம் தொடர்பில் தூய நீருக்காக நேற்று ஆரம்பிக்கப்பட்ட உண்ணாவிரத போராட்டம் வடமாகாண ஆளுநர் மற்றும் யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் ஆகியோர் அளித்த வாக்குறுதிகளை அடுத்து இன்று கைவிடப்பட்டிருக்கின்றது. இந்த பிரச்சினை தொடர்பில் மத்திய அரசுடனும் உரிய தரப்பினருடனும் பேச்சுக்கள் நடத்தி தீர்வு காண்பதற்கு திங்கட்கிழமை வரையில் அவகாசம் தருமாறு ஆளுநர் மற்றும் அரசாங்க அதிபர் ஆகியோர் கோரியிருக்கின்றனர். தீர்வு காணப்படும் வரையில் அந்த நீரை பருக வேண்டாம் என்றும் அவர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தவர்களுக்கு தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த போராட்டம் தொடர்பாக முன்னதாக வடமாகாண முதலமைச்சர் மற்றும் மாகாண அமைச்சர்கள் போராட்டக்காரர்களை சந்தித்து உறுதிமொழி வழங்கியிருந்த போதிலும் அவற்றை ஏற்பதற்கு அவர்கள் மறுத்துவிட்டனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது.
அடுத்து பன்னாட்டுச் செய்தி ஒன்று. அமெரிக்காவின் தெற்கு கரோலினா மாகாணத்தில் வெள்ளையின போலீஸ்காரர் ஒருவர் ஆயுதமின்றி விலகி ஓடும் கருப்பின ஆண் ஒருவரை சுட்டுக் கொள்வதாக காட்டும் வீடியோ வெளியானதை அடுத்து அந்த போலீஸ்காரர் மீது கொலை குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த பிபிசியின் செய்தியை தமிழில் தருகிறார் சாதாத்.
சம்பவம் நடந்தபோது அந்த வழியாக சென்றவர் ஒருவர் அவசரமாக தனது கைத்தொலைபேசி மூலமாக எடுத்திருந்த வீடியோ வெள்ளையின போலீஸ்காரர் மைக்கேல் ஸ்லாகர் மீது கொலை குற்றச்சாட்டு சுமத்தப்படுவதற்கு தற்போது வழிவகுத்திருக்கிறது. இந்த வீடியோவை பார்த்த அதிகாரிகள் போலீஸ்காரர் மைக்கேல் ஸ்லாகர் மூர்ச்சையடைய செய்யும் டேசர் துப்பாக்கியால் வால்டர் ஸ்காட்டை முதலில் சுட்டுவிட்டு பிறகு தோட்டாவுடைய துப்பாக்கியால் மறுபடியும் சுட்டிருக்கிறார் என்று கூறுகின்றனர். 8வது தடவை சுட்ட பின்னர் 50 வயது வால்டர் ஸ்காட் மண்ணில் சரிந்தார். வால்டர் ஸ்காட்டிடம் ஆயுதமில்லை, தவிர அவர் விலகித்தான் ஓடுகிறார் என்பதை வீடியோ காட்டுகிறது. கடந்த சனிக்கிழமை நார்த் சார்ல்ஸ்டனில் வால்டர் ஸ்காட் வந்த ஒரு வண்டியில் பின்விளக்கு உடைந்திருந்ததற்காக போலீசாரால் அவர் நிறுத்தப்பட்டிருந்தார். ஆனால் அந்த சம்பவத்தில் அவர் உயிரையே விட நேர்ந்திருக்கிறது. தனக்கு உயிராபத்து ஏற்பட்டதாய் உணர்ந்ததால் தான் தான் சுட நேர்ந்திருந்தது என 33 வயது போலீஸ்காரர் மைக்கேல் ஸ்லாகர் தெரிவித்திருந்தார். தான் சுட்டதற்கான காரணங்களை வானொலியில் அவர் விளக்கியிருந்தார்.
துப்பாக்கியால் சுட்டேன், சுடப்பட்டவர் தரையில் விழுந்துவிட்டார். மூர்ச்சையடைய செய்யும் டேசர் துப்பாக்கியை அவர் என்னிடமிருந்து பிடுங்கினார்.
ஸ்லாகர் இப்படி சொன்னாலும் வீடியோ காட்டிய சம்பவம் வேறு விதமாகத்தான் இருக்கிறது. கடந்த சனிக்கிழமை துப்பாக்கி சூடு நடந்த பின்னர் ஸ்காட் குடும்பத்தார் கொந்தளித்து போயிருந்தனர். மகனை பறிகொடுத்த தாய் ஜூடி ஸ்காட்டிடம் கோபம் கொப்பளித்தது.
அவர் சுட்டது ஒரு விலங்கை அல்ல, நான் பெத்த மகனை, அது அவருக்கு புரியணும்.
ஆனால் தற்போது போலீஸ்காரர் கைது செய்யப்பட்டிருப்பதை இறந்த வால்டர் ஸ்காட்டின் சகோதரர் ஆண்டனி வரவேற்றார்.
என் சகோதரனுக்கு ஏற்பட்ட கதி வேறு யாருக்கும் ஏற்படக்கூடாது. நாங்கள் எல்லோருமே அந்த வீடியோவை பார்த்தோம். அது இல்லைன்னா போலீஸ் சொன்னதுதான் நிஜம் என்று நாங்களும் நம்பியிருப்போம்.
என்ன நடந்தது என்பதை தற்போது அமெரிக்காவின் மத்திய புலனாய்வு துறையான FBI-யும் நீதித்துறையும் சேர்ந்து விசாரிக்கின்றனர். அமெரிக்காவில் ஒவ்வொரு ஆண்டும் போலீஸ் நடவடிக்கையின் போது சுட்டுக் கொல்லப்படுபவர்களின் எண்ணிக்கை அதிகம். ஆனால் இதுவரை மிக குறைவான சம்பவங்களில்தான் சுட்ட அதிகாரி மீது கிரிமினல் குற்றச்சாட்டு முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் இந்த முறை அதிகாரிகள் வேகமாக செயல்பட்டு நடவடிக்கை எடுத்திருக்கின்றனர். ஆனால் இந்த வீடியோ இல்லை என்றால் இவர்கள் இப்படி நடந்திருப்பார்களா என்றுதான் மக்கள் கேள்வி கேட்கின்றனர்.
பிபிசி செய்தியை தமிழில் தந்தவர் சாதாத். அடுத்து திருப்பதியில் தற்போதைய நிலவரம் குறித்த நேரடி தகவல்களை தருவதற்காக நம்மிடம் தொடர்பில் இருக்கிறார் முரளி. முரளி, இந்த அடையாளம் கண்டவர்கள் தவிர அடையாளம் காணப்படாத சடலங்களை வாங்கி செல்வது அல்லது அவர்களுடைய சொந்த ஊருக்கு கொண்டு போவது தொடர்பான நடவடிக்கைகள் எந்த மட்டத்தில் இருக்கின்றன?
அதாவது இப்போது 7 பேரது சடலங்களை அவர்களது உறவினர்கள் பெற்றுச் சென்று விட்டனர். சடலங்களை பெற்றுச் செல்வதற்கு தமிழக அரசு வாகனங்களை அனுப்பியிருந்தது. அந்த வாகனங்களில் அந்த சடலங்கள் வைக்கப்பட்டு உறவினர்களுடன் அவர்களுடைய சொந்தவிற்கு அனுப்பப்பட்டு விட்டது. மீதம் இருக்கும் 13 பேரை பொறுத்தவரை அவர்களது யார் யார் என்பது கிட்டத்தட்ட அடையாளம் காணப்பட்டு விட்டது. ஆனால் அவர்களுடைய உறவினர்களை அடையாளம் காண்பதில் இன்னும் சிக்கல் நீடிக்கிறது. விரைவிலேயே அவர்களது உறவினர்களையும் அடையாளம் கண்டு அவர்களது சடலங்களை அவர்களிடம் ஒப்படைக்கவிருப்பதாக இங்கிருக்கும் காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள்.
காவல்துறை, ஆந்திரா காவல்துறை ஏதாவது கருத்து தெரிவித்திருக்கிறதா இந்த குற்றச்சாட்டுகள் அதன் மீதான குற்றச்சாட்டுகள் தொடர்பில்?
அதாவது சற்று நேரத்திற்கு முன்பாக ஆந்திராவின் டிஜிபி செய்தியாளர்களை சந்தித்தார். ஜே பி ராமுடு என்பவர் செய்தியாளர்களை சந்தித்தார். அவர் ஒரே ஒரு தகவலை மட்டும்தான் சொன்னார். இந்த சம்பவம் குறித்து விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. காவல்துறையினரை பொறுத்தவரை அவர்கள் தங்களுடைய தற்காப்பிற்காகத்தான் துப்பாக்கிச் சூட்டில் ஈடுபட்டார்கள் என்று தெரிவித்தார். உடனடியாக செய்தியாளர்கள், நீங்கள் துப்பாக்கிச் சூட்டில் ஈடுபடுவதாக இருந்தால் காலிற்கு கீழே தான் சுட வேண்டும் என்று கேள்வி எழுப்பினார்கள். அப்படி எந்த சட்டமும் இல்லை, நாங்கள் தற்காப்பிற்காக எங்கு வேண்டுமானாலும் சுடலாம் என்று மட்டும் தெரிவித்துவிட்டு அங்கிருந்து சென்று விட்டார் ஜெயந்தி சார்.
நன்றி முரளி. மீதமுள்ள தகவல்களை நாளைய தமிழோசையில் நாம் பார்ப்போம். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். அதுவரை எமது இன்றைய நிகழ்ச்சியையும் கடந்த ஒரு வார கால பிபிசி தமிழோசை நிகழ்ச்சிகளையும் bbctamil.com என்கிற எமது இணையதளத்தில் நீங்கள் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.